புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி ஹிந்துஸ்தான் பயோபிளான்ட் பி லிமிட் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் சந்தன மரம் பயிரிடும் முறைகளும் அவற்றின் பொருளாதார முன்னேற்றமும் பற்றி நம்முடன் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
சார், என் பேரு டாக்டர் ஸ்ரீராம் ஆச்சாரியா. என் கம்பெனி பேர் வந்து தூத்துக்குடி இந்துஸ்தான் பயோ பிளான் பிரைவேட் லிமிட். எங்களுடைய கம்பெனி கார்பரேட் ஆபீஸ் தூத்துக்குடியில இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு இடத்துல ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு. இந்தியா ஃபுல்லா நாங்க வந்து வணிகம் வச்சிருக்கோம். எங்களுடைய கம்பெனியுடைய மெயின் இது என்னன்னா, நாங்கள் வந்து ஹைபிரிட் பிளான்ட் எல்லாம் பண்றோம். ஃபெர்டிலைசரு பிளஸ் வந்து சந்தனம் வளர்ப்பு, அப்புறம் டீக்கு, ஹைபிரிட் டீக்கு பிளஸ் மாடர்ன் நர்சரி வச்சிருக்கோம். எங்களுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, குவாலிட்டிஸ் ப்ராடக்டை வந்து சிறந்த பொருட்களை வந்து சிறந்த விவசாயிகளை கொடுக்கும். மெயினாக ஒரு விவசாயிகளுக்கு வந்து விளைப்பொருள் ஒரு தரமான ஒரு நாத்தோ இல்லை செடியோ இருந்தால் மட்டும்தான் அந்த மகசூலை வந்து நல்லா எடுக்க முடியும். அந்த உரமாக இருந்தால் கூட, நல்ல தரமான உரமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மகசூலை வந்து அதிகமாக கிடைக்கும், தரமாக கிடைக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். எங்கள் நிறுவனம் ஃபஸ்ட்டு தேக்கு உற்பத்தியில் தான் நாங்கள் மெயினாக வந்தோம். டீக்கு வந்து ஹைபிரிட் டீக்கு எங்கள் கம்பெனி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணோம். 2010-13 நல்லா நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிளான்டேஷன் பண்ணோம். இதனுடைய வளர்ச்சியும் ரொம்ப அபிவிரதமாக இருந்தது. இப்போ வந்து சந்தனம் வந்து சந்தன பயிர் சாகுபடியில் வந்து நாங்கள் முன்னோட்டு நிறுவனமாக இருக்கோம். நிறைய விவசாயிகளை, சந்தன விவசாயிகளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்குறோம். தரமான நாற்றுகளை நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் வந்து எங்களுடைய உரங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த உரங்கள், NPOP ஸ்டாண்டர்டு. இதெல்லாமே வந்து ஆர்கானிக் இயற்கை சார்ந்த இருந்தாலும் இதில் எல்லா நீட்டும் இருக்கு, எல்லா உரமும் இருக்குது. எங்களுக்கு பூ பூக்கிறதுக்கு அதிகமாக, வேர் வளர்ச்சி தனியாக இருக்குது, அப்புறமா வந்து வெஜிடபிள் க்ரோத்து அந்த தண்டு வளர்ச்சி நல்லா வர்றது இருக்குது, அதிகமான காய் பிடிக்கிறதுக்கு, அதிகமான பூ பூக்கிறதுக்கு, பூ உதிராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா டைப் உரங்களும் எங்கிட்ட இயற்கை சார்ந்த உரங்கள் இருக்கு. அது 3-4 வகையாக வடிவத்தில் தரும். ஒரு பவுடர், அப்புறம் ஜெல் டைப், பேஸ்ட் டைப்பில் தரும், அப்புறம் உருளை டைப்பில் தரும், கிரானுல் டைப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் டைப்பில் தரும். இது மாதிரி 4 டைப்பில் தரும் எல்லாமே. இது எங்கள் நிறுவனம் பற்றி ஒரு சுய சின்ன ஒரு அறிமுகம். ஐயா, நீங்கள் மேற்கொண்டு கேட்கறதுங்க.
ஐயா, இப்போ பொதுவாக தேக்கு மரம் அப்படின்னு சொல்றப்ப நிறைய வீடுகள்ல, அலுவலகங்கள்ல மர வேலைகளுக்கு இன்னைக்கு முதன்மையா இருக்கக்கூடியது தேக்கு மரம் தான். இந்த தேக்கு மரத்தினுடைய வேளாண்மை முறைகள் இப்ப எப்படி இருக்குது? ஒரு தேக்கு மரத்தை எப்படி வளர்த்து அதை பராமரிக்கிறது, அதனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்போ தேக்கு மரம் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல தேக்கு மரம் வந்து தனியார் வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா நம்ம இந்திய வன சட்டம் வந்து அப்படி இருக்கு இருந்ததும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவைட்டும் அந்த தனித்த நபர் வந்து தேக்கு மரங்கள்லாம் வளர்க்கலாம். அது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே அந்த வந்துட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே கொடுத்துட்டாங்க. இப்போ சந்தன பயிருக்கும் அப்படி கொடுத்துட்டாங்க. ப்ரொவைட் யார் தான் வளர்க்கலான்னு என்னன்னா, கட்டிங் பர்மிஷன் வாங்கணும். அந்த அறுவடை பண்ண சொல்ல ஒரு வனத்துறையில் போயிட்டு ஒரு அனுமதி இது வாங்கணும். இதுதான் மட்டும்தான் இப்போ, இதில் வேற எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ நம்ம தேக்கு பயிர் ஆகட்டும், சந்தன பயிர் ஆகட்டும், ரெண்டு பயிருமே நம்ம பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய வந்து இது பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் இருக்கிறது, அப்புறம் வந்து தோட்டத்தில் இருக்கிறது தானாக வந்து அது வேற, அது ஃபாரஸ்ட்ரி, அதெல்லாம் வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துல நமக்கு ஒரு 3 அடி சுற்றுலா கிடைக்கும், ஒரு அறுவடை கிடைக்கும். ஆனால் இது வந்து கமர்ஷியலாக பண்ணுறோம். இதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பணப்பயிராக பண்ண போகிறோம்னா நம்ம 20-30 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம அடுத்த தலைமுறையாவது இதை பயன்படணுன்றது தான் நோக்கமாக இருக்கும் இந்த ஒரு விவசாயமாக. அப்போ நம்ம பண்ண சொல்ல இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாச்சு. இப்போ தேக்கு எடுத்துட்டுனா எங்களது வந்து ஹைப்ரிட் டேக்கு, நிறைய நவீன முறையில் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். இது எப்படின்னா, இப்போ நாட்டு தேக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, நாட்டு தேக்கு 30 வருஷம் ஆகும், இல்லை 25 வருஷம் ஆகும், அந்த 3 அடி சுற்றுலா கனம் வர்றது. 3 அடி 36 இன்ச்சு. அது 36 இன்ச்சு வர்றதுக்கு நாட்டில் சாதாரணமாக அந்த வாங்க செடி வைக்கிறதெல்லாம் ஆகும். இப்போ ஹைப்ரிட் எங்களுக்கு என்ன பண்ணுன்னா, 10-12 வருஷத்துல என்ன ஆகும்னா அந்த கருத்தை குத்துறது. இப்போ நிறைய விவசாயிகிட்ட 10 வருஷத்துலேயும் நாங்கள் வந்து இந்த 3 அடியெல்லாம் வந்திருக்கு. சில விவசாயிகள் வந்து 12 வருஷத்து 36 இன்ச்சுக்கு மேலே தான் வந்திருக்கு. அது மாதிரி நவீன முறை நிறைய மாறி இருக்கு. அந்த மாதிரி நவீன முறையில் பண்ணினீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, எல்லா செடியும் இப்போ நாட்டு செடிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், நாட்டு செடி எடுத்துட்டீங்கன்னா எல்லா விதையும் போட்டு பண்ணுவாங்க. அது விதையில வந்து நிறைய இருக்கும், தரம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த விதையை எடுக்கிற முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்குவம் இல்லாத மரம், ஐ மீன் வந்து மெச்சூரிட்டி இல்லாத மரத்தை எடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி முறைகள் நிறைய இருக்கு. அப்ப அதுல இருந்து விளையிற பொருள் வந்து அதனுடைய வளர்ச்சி விகிதமும் தடைப்படும், அதுல இருக்க கிரைன்ஸும் வந்து சரியில்லாம போகும், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாங்க நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுடைய அனுபவத்தில் சொல்றது என்னன்னா, முதல்ல வந்து தரமான செடிகளுக்கு கொடுக்கணும் முதல் உரிமை. அதுக்கப்புறமா செடி நட்ட பிறகு பராமரிப்பு வந்து நம்ம ரெகுலரா பண்ணாதான் அதனுடைய வளர்ச்சி, அந்த கிரைன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்பதான் நம்ம கமர்ஷியலா அதிகமான லாபம் பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, செடி வாங்கி நடுற அந்த கொடுக்குற ஆர்வத்தை 1 வருஷம் கழிச்சு அப்படின்னா பராமரிப்புல அந்த ஆர்வம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம லாஸ்ட் 10 வருஷம் 12 வருஷம் சொல்ல சார் என்ன சார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இல்லாம எந்த தொழிலாகட்டும் எந்த இதுவாகட்டும் நம்ம முறையா செய்தோம்னா கம்பல்சரி நல்ல லாபம் எடுக்கலாம். இந்த மரப்பயிர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மரம் வந்து நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரையும் இம்போர்ட் தான் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கனசதம் வந்து 6000-7000 வரி. இந்த ஹைபிரிட் தேக்கு எடுத்துட்டீங்கன்னா இதுல 1000 பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கிரைன்சர். அது எங்களுடைய யூடியூப்லயே எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த தூத்துக்குடி இந்துஸ்தான் பயோபிளான் ப்ரோட்டின் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல இது பெங்களூர்ல இருந்து இந்த வனசரகம் அதனுடைய ஆபீஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆராய்ச்சி நிலையம் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணா வுட் அண்ட் சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு அந்த மரத்தெல்லாம் அந்த தண்டெல்லாம் வந்து தரம், அந்த வயிறு இருக்கிறது, அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து எங்களுடைய மரத்தை 2 மரத்தை அறுத்து செக் பண்ண சொல்லு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 70% மெச்சூரிட்டி வெறும் 9 வருஷம் மரம். 70% மெச்சூரிட்டின்றது நாட்டு தேக்கோ சாதாரணமா நம்ம பண்ற பயிர்லயோ பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவங்க அந்த மெச்சூரிட்டி கிடைக்கிறது. அது எங்களுடைய மரங்கள்ல 7-9 வருஷம் 9-10 வருஷம் மரத்துல 70% மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கு. ஐ மீன் கிரைன்ஸ் மெச்சூரிட்டி. இதை வந்து அந்த யூடியூப்ல எல்லா டீட்டும் கொடுத்துருக்கோம். அந்த சயின்ஸ் இந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க, இந்தியன் வுட் அண்ட் சயின்ஸ் அதனுடைய நிர்வாகத்துடைய சயின்டிஸ்ட் வந்து அவர் வந்து அளந்து பார்த்துட்டு அந்த ஓட்டை போட்டு அதனுடைய கிரைன்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்த ரிப்போர்ட் இது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேக்கு பண்றது நல்ல லாபகரமான. நீங்க வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயம் பேஸ் பண்ற பிரச்சனை லேபர் பிரச்சனை அதிகமா பேஸ் பண்றாங்க. ஏன்னா விவசாயத்துல வந்து விலையும் கிடையாது. திடீர்னு மழை அதிகமா வந்தாலும் அந்த சிறு பயிர்கள் வந்து பாதிக்குது. அது மழை இல்லாமலும் சிறு பயிர்கள் பாதிக்குது. அதே மாதிரி விலை இல்லாமலும் பாதிச்சிருது. இந்த மாதிரி எல்லா வகையிலும் பாதிப்பும் வந்து விவசாயிகளுக்கு. அதை தவிர்க்கணும்னா நம்ம கொஞ்சமா நம்ம ஒரு 10 ஏக்கர் வச்சுன்னா 25% மரப்பயிர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம அந்த 10 வருஷமோ 12 வருஷமோ நம்ம வந்து அந்த இது மாதிரி இடப்பிழையில விவசாயம் பண்ணி சமாளிச்சுட்டு வந்தோம்னா அந்த 12 வருஷம் இது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துரும். இது வந்து நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சேமிப்பாகவே இருக்கும். இது தேக்கு மரம், தேக்கு நல்லா பண்ணுங்க. வேற என்ன அறிவு வேணும் ஐயா சொல்லுங்க. ஐயா
இப்ப ஒரு ஆரோக்கியமான சந்தன மரம் அல்லது ஆரோக்கியமான தேக்கு மரத்தினுடைய நாற்றுகளை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஒரு சில மண்ணுல செழிப்பா வளருது, ஒரு சில மண்ணுல செழிப்பா வளர மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு தரமான ஒரு இயற்கையான ஒரு செம்மரத்தினுடைய நாற்றையோ அல்லது சந்தன மரத்தினுடைய நாற்றையோ எப்படி நம்ம தேர்வு செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அது எப்படின்னா விதை ஆகட்டும் நாற்று ஆகட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையான நிறுவனம் ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா நிறுவனம் வந்து ஒரு பெரிய நிறுவனம் தான் அந்த மாதிரி வசதியெல்லாம் வச்சிருப்பாங்க. சீடு ஜெர்மினேஷன் பண்றது, சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது, பாலியோஸ் மிஸ்டி சாம்பரு இந்த மாதிரி முறையாக பண்ணி வளர்க்குற செடிகள் தான் அந்த சீதோஷனில் எல்லாமே தகுந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லா பயிர் பண்ணும். நம்ம அந்த முறை இல்லாமல் வளர்த்தோம்னா என்ன ஆகும், அந்த செடி நாற்று எல்லாமே அதனுடைய வளர்ச்சி விகிதம் எல்லாம் இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு செடி எடுத்துக்கிங்கன்னா நம்ம உற்பத்தி மனசுல ஒரு வெப்பநிலையில் இருக்கும், உற்பத்தி பண்ணி வர சொல்ல ஒரு வெப்பநிலை இருக்கும், நார்மலாக ஒரு சொல்ல ஒரு வெப்பநிலை கொடுப்போம். இந்த 3 டெம்பரேச்சர் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஸ்டி சாம்பரில் இருக்கும், அப்புறம் பாலி ஹவுஸில் இருக்கும், அப்புறம் க்ரீன் ஹவுஸில் வரும். க்ரீன் ஹவுஸில் வந்து நார்மல் டெம்பரேச்சர். இப்போ நம்ம 30 டிகிரி இருக்குன்னா அவுட் சைடில் உள்ளே வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸில் வரும், அதுலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இப்படி பண்ண சொல்ல செடி வந்து கரெக்டாக வரும். இப்போ நர்சரிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட அந்த வசதிகள்லாம் இருக்காது. அப்போ டைரெக்டாக அவங்க வந்து வெளியே அவுட் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிஸ் போட்டு அதில் போட்டுருவாங்க. அதுவும் பாலிஸ் ஹைட்டாக கூட இருக்காது, சின்னதாக வச்சுருப்பாங்க. அதில் இப்போ பெஸ்ட் அட்டாக் எல்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்ட் இல்லாமல் வெளியே காற்றோ வெளியே வந்து தூசி போகாமல் பார்த்துக்கணும் செடியை ஸ்டார்டிங். அப்போ தான் அதுக்கு வந்து என்னாகும், நோய் வந்து தாக்கல் கம்மியாக இருக்கும், அந்த செடிகளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் நல்லா. இதெல்லாம் முறையாக பண்ணணும். இது வந்து பெரிய நிறுவனம், நல்லா வந்து வசதி உள்ளவங்க தான், ஐ மீன் அந்த உற்பத்திக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க தான் இந்த மாதிரி தரமாக கொடுக்க முடியும். அதனால நீங்கள் அதெல்லாம் தரமான கம்பெனி நோக்கி போகணும்.
ஐயா, இப்போ ஒரு சந்தன மரங்களாக இருக்கட்டும் அல்லது தேக்கு மரங்களாக இருக்கட்டும், இரண்டு மரங்களுக்கு இடையில எவ்வளவு ஒரு பொதுவான இடைவெளி விடணும், அடுத்தபடியா இந்த சந்தன மரம் தேக்கு மரத்துக்கு உள்ள இடைவெளிகளில் வேறு ஏதாவது செடிகளையோ அல்லது பயிர்களையோ நடலாமா, அதை பத்தி சொல்லுங்க.
ஆமா, தேக்கு மரம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தனிப்பயிரா செய்யலாது. பத்துக்கு பத்து வச்சீங்கன்னா ஒரு 434 செடி வரும் ஒரு மரம் ஒரு ஏக்கருக்கு. இப்போ நம்ம சப்போஸ் வந்து தேக்கு மரத்துல கூட ஓடு பயிர் பண்ணலாம்னா பண்ணலாம், 3 வருஷம் வரை ஓடு பயிர் பண்ணலாம். அப்ப தேக்கும் சந்தனம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து அது நல்லது கிடையாது, அது வேண்டாம். அது சந்தனம் தனியா வளர்ப்போம். இப்ப தேக்கு வைக்க சொல்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஓடு பயிரா நம்ம சிறு பயிர் போடலாம். சிறு பயிர்னா அந்த விஜிடபிள் கிராப்பு, வாழை போடலாம், நெல் தவிர்த்து, கரும்பு தவிர்த்து மற்ற எந்த பயிர்னாலும் போட்டுக்கலாம் நம்ம தேக்குக்கு. இது 3 வருஷம் 4 வருஷம் வரையும் பண்ணலாம். அந்த 4 வருஷத்துக்கு மேலே நல்லா ஹைட் வந்துடும். அதுக்கப்புறம் பண்ணமுன்னா அந்த பயிருக்கு வந்து நெயல் வரும், அப்போ கொஞ்சம் வளர்ச்சி பாதிக்கும் சின்ன செடிங்களுக்கு. அதில் 3 வருஷம்ல இருந்து 4 வருஷம் வரையும் நீங்கள் தாராளமாக போடலாம். 4 வருஷத்துக்கு மேலே இந்த மாட்டு தீவன பயிர்களை உள்ள போட்டுக்கலாம், மாட்டு தீவனம் புல்லரு அதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி நம்ம சந்தனம் எடுத்துட்டீங்கன்னா, சந்தனம் வந்து தனிப்பயிர் கிடையாது. அது எப்படின்னா, அந்த சந்தனம் வந்து செல்ஃபாக வந்து வேறு மண்ணிலேருந்து உணவு எடுத்துக்காது. சந்தனம் வந்து ஒரு பயிரை சார்ந்து இருக்கிற பயிர். இப்போ சந்தனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட் பிளான் கொடுக்கணும், ஒன்று ஓஸ்ட் பிளான் சொல்லுவாங்க, ஒன்று வந்து சப்போர்ட் பிளான். ஒரு சைடில் நம்ம சவுக்கு வைக்கலாம், ஒரு சைடில் நம்ம எலுமிச்சு வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் சந்தனம் நல்லா வேகமாக வரும். சந்தனம் தனி பயிராக பண்ண முடியாதுங்க. சந்தனத்துக்கு ஒரு செடியிலேருந்து, சந்தன செடியிலேருந்து ஒரு அடி சைடில் ஒரு சவுக்கு, இந்த பக்கம் ஒரு அடி சைடில் ஒரு எலுமிச்சை, இல்லை மாதுளை, இல்லை கொய்யா, எதுனாலும் பண்ணலாம். அப்போ சந்தனத்து மனசுல என்ன ஆகும்னா, ரெண்டு பயிர் ஆயிடுது நமக்கு. அப்போ நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 2 வருஷத்துலேயே நமக்கு வருமானமும் வருது. கொய்யா பண்ணாலோ சப்போட்டா பண்ணாலோ, சப்போட்டா பண்ண முடியாது, கொய்யா பண்ணலாம், எலுமிச்சை பண்ணலாம், சீத்தாப்பால் பண்ணலாம், மாதுளை பண்ணலாம், இதை மாதிரி பயிர் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்படி மனசில் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா ஈல்டு வரும், செடியும் நல்லா வரும். சந்தனம் வந்து தனியா வந்து உணவு எடுத்துக்காது, சார்ந்துதான் எடுக்கும்.
ஐயா, இப்ப சந்தன மரம் அப்படிங்கிறப்ப நம்ம சாதாரணமா வீடுகள் கட்டுறதுக்கு, மர சாமான்கள் செய்யறதுக்கு சந்தனத்தை வந்து பயன்படுத்துறாங்க. என்னென்ன பயன்களுக்கு அந்த சந்தனம் வந்து பயன்படுது? ஒரு தேக்கு ஒரு வேம்பு மாதிரி எல்லா அந்த மரச்சாமான்களை செய்யறதுக்கும் சந்தனம் ஏற்ற ஒரு மரமாங்க.
சந்தனம் வந்து பொதுவா வந்து இப்போ நம்ம வந்து கற்பக வரிச்சுன்னு சொல்லுவோம் பனைமரத்தை. ஏன்னா பனைமரத்துடைய பொருள் எல்லாமே பணமா மாறிடுது. எப்படின்னா பனை ஓலை வந்து குடிசைக்கு வந்து குடிசை கட்டுறதுக்கு இதுவாகுது, மாட்டுக்கு தோளத்துக்கு போயிருது, எல்லாம் போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனை பதனிக்கு போகுது. அந்த பதனி வந்து என்ன பண்ணுவோம், வெள்ளம் பனை வெள்ளமா காய்ச்சுறாங்க. அந்த பனை மரம் வந்து விளைச்சலான பனை மரம் வந்து என்ன ஆகுது, தூணு போயிடும். இந்த மாதிரி பனை வகை மரம் வந்து எல்லா வகையிலும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி சந்தனம் வந்து பனப்பயிரில் சந்தனம் வந்து ஒரு கற்பக வரிச்சம் தான். ஏன்னா ஏற்கனவே பனப்பயிர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனம் ஒரு 4 வருஷத்துலேயே 3 வருஷம் மரத்துலேருந்து சீடு வரும். அந்த விதையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், விதையிலேருந்து ஒரு ஆயில் எடுக்கிறாங்க. அது விதைக்கு வந்து சந்தனம் சீடு ஆயில்னு ஒன்று, அது 1 லிட்டர் வந்து 5000 ரூபா 6000 ரூபா போகுது. அது வந்து நம்ம வந்து சந்தன சீடை வந்து நம்ம விற்கலாம். அது நிறைய பெங்களூர்ல நிறைய பேர் வாங்குறாங்க, அது வந்து அந்த வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி சந்தன இலை இருக்கு இல்ல, இலைய வந்து சோலார்ல ட்ரை பண்ணி சாண்டல் டீன்ட்டு அது ஒரு விற்பனைக்கு கொண்டு போகலாம். ஏன்னா சந்தன இலையிலேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட் பாயில் பண்ணி நம்ம கிரீன் டீ சாப்பிட்ற மாதிரி, சந்தன இலையிலேருந்து ஒரு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த தண்ணி சாப்பிட்டோம்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், சுகர் வராது, பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. இது மிகப்பெரிய மெடிசனு. வியட்நாமில் வந்து இதை வந்து சந்தன டீன்னு விற்கிறாங்க. நம்ம கிரீன் டீ மாதிரி சந்தன லீப்ஸை வந்து நல்லா பவுடர் ஆகி அது மாதிரி கிரீன் டீ மாதிரியே கொடுக்குறாங்க அங்கே. அது நல்ல ஒரு நல்ல வணிகம் ரீதியாக வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி சந்தனம் இலையும் பயன்படுது, விதையும் பயன்படுது. அது தண்டு எடுத்திங்கன்னா சந்தன தண்டு வந்து அது சந்தன ஹுட் ஆயில்னு சொல்லுவாங்க. சந்தன ஹுட் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஹுட் ஆயில் வந்து எதுனா ரொம்ப காஸ்ட்லியான ஆயில். இந்த சந்தன ஹுட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரை வந்து 3 lakhs ருபீஸ் பர் லிட்டர் அந்த ஆயில், 1 லிட்டர். இது பயங்கரமா டிமாண்டு. இது எது எதுக்கு போகுதுன்னா, சந்தன ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனுக்கு போகுது, நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் போகுது, அப்புறம் வந்து சந்தனம் வந்து சோப்புக்கும் போகுது. இந்த மாதிரி சந்தனம் எல்லா வகையில பயன்படுறது தான். சந்தனம் ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். பொதுவாக விற்பனை முகாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிப்போலையும் இருக்குது. நம்ம சேலம் டிப்போ வந்து மெயின் டிப்போ, அங்கே வைக்கலாம் கவர்மெண்ட்லேயே. இப்போ தனியாரே வந்து வாங்குறாங்க சந்தனத்தை, அவங்களே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க. தரமாக இது உங்களுக்கு பாருங்கள், சந்தன செடியும் நட சொல்ல தரமான செடியாக இருக்கணும். ஏன்னா இந்த தரம் வந்து எப்படின்னா, இப்போ சின்ன விஷயம் சொல்கிறேன், சந்தன விதையை வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மரத்துலேருந்து விதை வரும். அந்த மரத்துலேருந்து எடுக்கிற விதை வந்து தரமான விதையாக இருக்காது. அது சீடாயிலுக்கு யூஸ் பண்ணலாம், மற்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து செடி உற்பத்தி யூஸ் பண்ணோம்னா அது தகுதியான தகுதி கிடையாது. ஏன்னா அது 3 வருஷம் மெச்சூரிட்டி இல்லாத மரம். அப்போ என்ன, அதுலேருந்து எடுத்தோம்னா அதுலேருந்து வர வுட் எல்லாமே வந்து அந்த ஹார்ட் வுட் வந்து அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது. அப்போ நம்ம இப்போ எப்படின்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மரியூருன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது பொள்ளாச்சியில், அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து சந்தனம் பிளான்டேஷன் நிறைய இருக்குது. ஃபாரஸ்ட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாரஸ்டில் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா அது மரியூர். அங்கே நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னே புக் பண்ணிடுவோம். அங்கே சீடு வந்து விற்பாங்க, அந்த 1 கிலோ சீடு வந்து 1000 ரூபா 2000 ரூபா வரையும் போகும். நார்மலாக வந்து நம்ம நர்சரி ஐயும் இப்போ நம்ம சந்தன தோப்பு வச்சுருவோம் கிட்ட கேட்டிங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருவாங்க 1 கிலோ சீடு. ஸோ அந்த மாதிரி உற்பத்தி முறை தரம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி முறைகள் தான் தரம் வருது. அதனால விவசாயிங்க வந்து இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும். விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் மெயினாக வந்து விதை தான், விதை, தரமான கன்றுகள், அதுக்கப்புறம் தரமான உரங்கள், இதுதான் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல். இதை வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது சந்தனத்துக்கு வந்து நல்லா வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு வந்து 1 ஏக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் 330 செடி போடலாம். சந்தன செடி 330 செடி நம்ம ஓடு போயிடும் போடுறோம், இது எலுமிச்சை போடுறோம், இல்லை 250 செடி வரை போடலாங்க. 250 செடி போட்டுன்னா அது ஒரு 250 செடி. 250 செடின்னு வர சொல்ல உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு மரம் வந்து 30 கிலோ 20-25 கிலோ ஹார்ட் வுட் கிடைச்சா கூட, உங்களுக்கு 30 கிலோ கிடைச்சா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3-4 டன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சந்தனம் 1 ஏக்கரில். அது நல்ல ரேட். இன்னைக்கு வந்து 1 கிலோ வந்து 18,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா போகுதுங்க சந்தனம். அப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க எவ்வளோ லாபம் இருக்குன்ட்டு. இது பராமரிப்பு முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். இதில் மெயினாக வந்து தண்டு வெடிப்பு பிரச்சனை வரும், அப்புறமா அந்த ரூட் போரிங் ப்ராப்ளம் வரும், வுட் போரிங் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் நிறைய வருங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கவனமாக ஆலோசனை கேட்டு பண்ணோம்னா சந்தனத்தை வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் விவசாயியாக நம்ம பண்ணலாம். பண்ணோம்னா நல்ல பணம் எடுக்கலாம். 12-15 வருஷத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய லாபத்தை எடுக்கிற ஒரு வாய்ப்பு சந்தனத்தை உற்பத்திக்கு இருக்கு.
ஐயா, பொதுவாக மரங்கள் அப்படிங்கிறப்ப அதுக்கு அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம இயற்கை உரங்கள் அல்லது பொதுவான வேதியியல் உரங்களை கொடுத்தாதான் அதற்கு உண்டான ஊட்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில சந்தன மரத்துக்கு என்ன மாதிரியான உரங்களை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, அதை எடுத்து அந்த சந்தன மரம் எந்த அளவு செழிப்பா வளரும்?
பொதுவாகவே வந்து எல்லா மரங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இயற்கை உரமும் இருக்கு, செயற்கை உரமும் இருக்கு, சிந்தட்டிக்கு இருக்கு, ஆர்கானிக். இப்போ நம்ம மரங்களுக்கு வந்து நம்ம கெமிக்கல்ல போனோம்தான்ற அவசியமே கிடையாது, இயற்கை முறையிலே பண்ணலாம். இயற்கைன்னா நம்ம அதுக்காக மாட்டுச்சாணம் மண்புழு உரம் கிடையாது, நிறைய வந்துருச்சு. அதுல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, பயோ டெக்னாலஜி பேஸ் வந்துருச்சு, மைக்ரோ ஆர்கானிக்ஸ்ல வந்துடும். நம்ம நிறைய அதுக்கு வந்து நிறைய உரங்களை உற்பத்தி பண்றோம் மரங்களுக்கு. என்னன்னா இதை வந்து மரம் நல்லா வரணும், ஸ்டெமினா கொடுக்கணும், அந்த ஹார்ட் வுட் கிடைக்கணும், அந்த வுட்டு வந்து ரொம்ப டென்சிட்டி கூடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கு இயற்கையில போறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் சிறந்த ஒரு முறையாகும். ஏன்னு கேட்டா இயற்கை முறையில் போக சொல்லோ, நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்த சொல்லோ, செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அப்போ நோய் தாக்கல் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம வந்து செயற்கை உரங்களை கெமிக்கல் பண்ண சொல்ல நோய் நிறைய தாக்கும். அதனால நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் உரங்கள்லாம் போட்ட செடியெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா காப்பாத்திருக்கு. நாங்கள் ஒரு இடத்த வந்து ரெண்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைதராபாத்தில் ஒரு ஒரு பக்கம் வந்து சந்தனம் வந்து கெமிக்கல் பண்ணாரு அந்த விவசாயிய, ஒரு பக்கம் எங்களது பண்ணாரு. அப்போ எங்களது உரங்கள் போட்டு பண்ற செடி வந்து நோய் தாக்கல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அப்ப செயற்கை உரங்கள் போட்டு பண்ற அந்த பகுதி பாத்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கல் இருந்திருக்கு. ஐவா பாத்திருக்கோம் நாங்க, அது ரெக்கார்ட் தான் பண்ணிருக்கோம் நாங்க. அதனால எங்களுடைய அனுபவத்துல நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கோம் அந்த இதுல. எங்களுடைய அனுபவத்துல நீங்க வந்து இயற்கை முறை விவசாயங்களை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சப்போஸ் உடனே பண்ண முடியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமா செயற்கை குறைச்சிக்கிட்டு ஒரு 4 வருஷத்துக்குள்ள முழுமையான இயற்கை விவசாயத்துல வரலாம். ஏன்னா எங்ககிட்டயே வந்து பயோ என்பிகே இருக்கு, ஃபிஷ் அந்த மீன்ல இருந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பண்றோம். இதுல வந்து ஹை புரோட்டீன் இருக்கு, ஹை ஹார்மோன்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இது எல்லாமே என்ன ஆகுனா பூ போக்குறதுக்கோ காய் காய்க்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி எல்லா முறங்களும் நம்ம கையில இருக்குங்க. உங்களுக்கு அது தகுந்த எல்லா ஆலோசனையும் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் நாங்க.
ஐயா, இப்ப சந்தன மரம் அப்படிங்கிறப்ப பொதுவா என்னென்ன பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது பொதுவா வேளாண்மையில இருக்கக்கூடிய ஒரு சிக்கலா ஒரு பிரச்சனையா இருக்குது. அந்த வகையில சந்தன மரத்துல என்ன மாதிரியான பூச்சிகளுடைய தாக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கீங்க ஐயா?
சந்தனத்துக்குன்றது கிடையாது, பொதுவாக வந்து மரங்க பயிர்களுக்கு வந்து அதிகமா தாக்குறது இந்த உட்போரிங் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த வேரை வந்து கட் பண்ணிடும், ஒரு புழு மாதிரி வேறு வந்து வேறு டிஸ்கனெக்ட் ஆயிடும் செடி பூச்சினால. அது என்ன அப்படி செடி காஞ்சி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி ஒரு செடி காஞ்சி அப்புறம் பார்த்தா எல்லா செடி காஞ்சிடும். ஸோ இது ஒரு மெயினா வர்ற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா தண்டு வந்து அந்த பிளாஸ்ட் சொல்லுவாங்க, அது என்னன்னா அந்த மேல இருக்க பட்டையை வந்து கரையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தண்டை வந்து தொலைச்சிடும். இது ஒரு பிரச்சனை வருங்க. இதுதான் பொதுவாக சந்தனத்துக்கு வர மெயின் பிரச்சனைங்க. இதெல்லாம் வந்து நம்ம உரங்களை அமைப்பதன் மூலம் அதுக்கு நிறைய இது இருக்குங்க. அதெல்லாம் பண்ண சொல்ல கண்டிப்பாக அதை வந்து காப்பாற்றிடலாம். அது இயற்கை உரத்திலேயே வந்து நிறைய மெத்தட் இருக்கு, அது நல்லாவே வந்து நாங்க ஆலோசனை.
ஐயா, இப்ப இந்த சந்தன இலையில டீ அதாவது தேநீர் நீங்க தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி நம்ம பயன் பண்றது? இன்னைக்கு அது சந்தைகள்ல அந்த சந்தன இலை தேநீர் தூள் அப்படிங்கறது எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு பெற்றதா இருக்கு?
இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு சாண்டல் டீன்னு போட்டீங்கன்னாவே வந்துரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், முன்னதான் ஒரு லேப்டாப் இருக்கு, நானே இப்ப பாக்குறேன் பாரு பாருங்க. சாண்டல் டீ, சாண்டல் லீவ்ஸ் டீன்னு போட்டுருக்கேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ன்ட்டு அதை போட்டால் வந்துடும் உங்களுக்கு. மெதுவாக வந்து சந்தன இலையில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. எல்லா லீவ்ஸ்லையும் இருக்கும், சந்தனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இது பாருங்க, இது போட்டிருக்காங்க. இதே வந்து பொதுவாக வந்து ப்ரெஷர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுது உங்களுக்கு, ப்ரெஷரை வந்து காப்பாற்றுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலை சுத்தல் ப்ளஸ் வந்து சுகரு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் சாண்டல் டீ, லீஃப் டீ. இது வேற ஒன்றும் இல்லைங்க, சோலாரில் ட்ரை பண்ணணும். தண்ணி இலையை நல்லா வாஷ் பண்ணி சோலாரில் ட்ரை பண்ணணும், வெளியே வந்து பண்ணக்கூடாதுங்க. சோலாரு சாம்பர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த பச்சை அப்படியே கிடைக்கும். வெளியே பண்ணிங்கன்னா பச்சையும் போயிடுங்க, பச்சையும் போகக்கூடாது. அதனால் சோலார் ட்ரை பண்ணிங்கன்னா பச்சையத்தோடு அந்த ட்ரையான லீஃப் கிடைக்கும். அது சின்ன சின்னதாக பொடி ஆகிட்டு அதை நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரீன் டீ மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ரேட்டு போதுங்க, அது நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே பெரிய பெரிய மார்க்கெட்டில் வந்திருக்குங்க. அது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருக்க தான் செய்யும்.
இந்த சந்தன விதை எண்ணெய் அப்படிங்கிறது அதை எப்படி தயார்படுத்துறது நம்ம சாதாரண?
அதெல்லாம் அது வந்து பெரிய ப்ராசஸ் தருது, அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் டெக்னாலஜி, அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அது நிறைய விஷயம் அது பண்ணுறாங்க. அது நம்ம பெங்களூர்லயே அந்த உட்லன் சயின்ஸ் இருக்கல்ல, அங்கே போனாவே அவங்க நிறைய டீட்டெயில் கொடுப்பாங்க. அது எக்ஸ்ட்ராக்ஷன் சார், அது வந்து நிறைய இருக்கு சார், அது ஒரு ரியாக்டர் பேஸ்ல பண்றது. அது அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில அந்த உட் ஆயில் எல்லாம் பண்ண முடியாது, அது வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ்.
இப்ப இந்த விவசாயம் செய்யக்கூடியவங்க பொதுவா நான் சந்தன மரத்தை வந்து முதன்முறையா புதுசா விவசாயம் செய்ய போறேன், சந்தன மரத்தை சாகுபடி செய்ய போறேன் அப்படின்னு ஒரு ஆர்வமா செயல்படக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு கருத்துரைகளை வழங்க விரும்புறீங்க ஐயா?
இப்போ எங்களது எடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து உண்மையிலே வந்து சந்தனத்துல வந்து அனுபவம் வாய்ந்த எங்கிட்ட தகுதியான வேளாண்மை அதிகாரிங்க இருக்காங்க எங்க நிறுவனத்துல. இவங்க வந்து உங்களுக்கு வந்து பொதுவா எல்லா வகையான வந்து என்ன பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. செடி பராம நடுறது எப்படி, பராமரிப்பு எப்படி, நோய் தாக்கல் இருந்துச்சுன்னா அதை எப்படி எப்படி நம்ம வந்து அந்த நோய் தாக்கல் வந்து செடியை பாதுகாக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம அதிகாரிங்க கொடுப்போம் உங்களுக்கு. நாங்க வந்து நிறைய ஆலோசனை எங்களை எப்பவும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரும் இந்த நிறைவு பகுதியில் நான் தரேங்க. வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்க கம்பெனியை தொடர்பு கொண்டலாம். எங்க கம்பெனி மேலும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அந்த யூடியூப் இதுல வெப்சைட்ல போயிட்டு நாங்கள் கம்பெனி பேர் போட்டா வந்துடும். யூடியூப்ல போனாவே நமக்கு விவசாயிகளுடைய எங்களுடைய விவசாயிங்க பயனளித்த விவசாயிங்க அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே அது யூடியூப் வீடியோலயே இருக்கும். அதனால வேற என்ன சந்தேகம் கேட்டாலும் கேட்கலாம். எங்களை சொல்லுங்க ஐயா. அடுத்தது
ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை உங்களை இந்த பேட்டிய நேர்காணல வானொலியில கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாய மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது சந்தன மரம் வளர்க்கறது அதனுடைய செயல்பாடுகள் குறித்து அவங்களுக்கு எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை உங்களை தொடர்பு கொண்டு எவ்வாறு அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யறது, உங்களுடைய தொடர்பு எண்களை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கேட்கிற விவசாயிகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க ஐயா.
ஆமா, எங்க கம்பெனி நிறுவனத்தின் பேர் வந்து தூத்துக்குடி இந்துஸ்தான் பயோபிளான் பிரைவேட் லிமிடெடுங்க. தூத்துக்குடியில இருக்கு, ஐ மீன் தலைமை அலுவலகம். தலைமை அலுவலகம் நல்ல ஒரு 5000 சதுர அடியில ஆபீஸ் இருக்குங்க. நம்முடைய ப்ரொடக்ஷன் யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு 40-50,000 ஸ்கொயர் ஃபீட்ல பால் யூஸ் கிரீன் ஹவுஸ் இல்லாம இருக்கு, உற்பத்தி பண்ற நர்சரி. அதுக்கப்புறம் உரம் நாங்கள் தயாரிக்கிறோம், நல்ல இயற்கை உரங்கள், எல்லா பயிருக்கும் ஏற்ற உரங்கள் எங்கிட்ட இருக்கு. அதுக்கு நடவு முதல் அறுவடைக்கு ஏற்ற எல்லா உரமும் இருக்குங்க. எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 9786665689. என் பேர் டாக்டர் ஸ்ரீராம் ஆச்சாரியா.
இதுவரைக்கும் நம்மளுடைய சந்தன மரத்தினுடைய சாகுபடி மற்றும் மரப்பயிர்களுடைய சாகுபடி, அதனுடைய அமைப்பு, அதனுடைய பயன்கள், அதை வளர்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான மக்களுக்கு புரியக்கூடிய வகையில மிக எளிமையாக தங்களுடைய கருத்துரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றி ஐயா.
நேர்களே, இதுவரை தூத்துக்குடி ஹிந்துஸ்தான் பயோ பிளான்ட் பி லிமிட் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் சந்தன மரம் பயிரிடும் முறைகளும் பொருளாதார முன்னேற்றமும் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.